வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் தன் சுத்தத்தின் அவசியம் மற்றும் சுத்தமான பழக்க வழக்கங்களை பற்றி கூற வருகிறார்கள். அதை கேட்கலாமா?
தன் சுத்தம். நம் வாழ்கிற உலகத்தில் நம்ம இருக்கிற இடத்த சுற்றிலும் வந்து இருக்கிற அந்த சுற்றுப்புறத்தை வந்து நம்ம என்றைக்குமே சுத்தமாக வச்சுக்கணுங்க. நம்ம எல்லோரும் என்ன ஆசைப்படுவோம்? நம்ம சுத்தமாக இருக்கணும், நான் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டையும் நம்ம சுற்றுப்புறத்தையும் என்றைக்கும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. நம்ம உடம்பில் நம்ம உடம்பு வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஒரு உயிரியல் இயந்திரம்னு கூட சொல்லலாம். என்னென்னா, நம்ம உடம்புக்கு தேவையான உணவு வேணும், நீர் வேணும், உடல் வெப்பநிலையெல்லாம் ஒரே சீராக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு உடம்பில் வந்து ஒரு காரணிகளாக இருக்குது. ஸோ உடம்பை இயக்கிறதுக்கு ஒரு காரணிகளாக இருக்குது. இந்த காரணிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுத்தமான உணவு தான் உண்ணணும், சுத்தமான நீரை தான் குடிக்கணும், அதிகமாக வெப்பநிலை இல்லாமையும் குறைந்த வெப்பநிலை இல்லாமல் சீராக வெப்பநிலை தான் நம்ம உடம்புல வந்து இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிற நம்ம உணவுப் பொருட்களெல்லாம் சாப்பிடணும். நம்ம வந்து உணவு உட்கொள்ளும் போதும் நீர் பருகும் போதும் நம்ம என்னென்ன எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து அசுத்தமாகி ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படலாம். நம்ம உடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு முதலாவது நம்ம சுற்றுப்புறத்தை வந்து நம்ம பாதுகாப்பது, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறது கண்டிப்பாக அவசியமாகும். தன் சுத்தம் என்றால் என்ன? பொதுவாக நம்ம உடம்பை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்றது தான் தன் சுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காற்று, சுற்றுப்புறத்தில் உள்ள தூசி, அழுக்கு, நோய் கிருமிகள் போன்றவை வந்து நம்ம உடல் மீது வந்து படிவது நமக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம உடலை வந்து நம்ம அடிக்கடி முகம் கழுவணும், உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி உடலில் உருவாகும் இந்த கழிவுப் பொருட்களை வந்து கண்ட இடத்துல வந்து நம்ம வெளியேற்றவே கூடாது. தினமும் குளிக்கிறோம், பல் துலக்கிறோம், கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்கிறோம், இவெல்லாம் வந்து உடல் நலத்திற்கு மிகவும் அவசியமானவை. அதுபோல் நம்ம பயன்படுத்தும் ஆடைகள், படுக்கை போன்றவற்றை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நல்லா சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். குளியல் அறை, கழிவறை ஆகியவற்றை வந்து பயன்படுத்தும் போது அவற்றை சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இவற்றின் மூலமாக நம்ம வந்து சுத்தமாக இருக்கலாம். தன் சுத்தத்தின் அவசியம். உடலையும் உடலை அடுத்துள்ள சுற்றுப்புறத்தை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது தான் தன் சுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டியது வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம தன் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தன் சுத்தத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நோய்கள் வராமல் நம்ம வந்து தவிர்க்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். மற்றவர்கள் வந்து நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய சுத்தத்தை பார்த்து அவங்க வந்து கௌரவமாக நினைப்பாங்க. இந்த மூன்று காரணங்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகுது. சில சுத்தமான பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். உடலை வந்து நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கொண்டு நம்ம போடக்கூடிய ஆடைகளை நல்லா சுத்தமாக துவைச்சு அதை வந்து நம்ம அணிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முன்னரும் சாப்பிட்ட பின்னரும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல கைகளை வந்து நம்ம கழுவ வேண்டும். கைகளில் பார்த்திங்கன்னா விரலில் வந்து நீளமாக நகத்தை வந்து நம்ம வளர்க்கவே கூடாதுங்க. அந்த நகத்தை வந்து நம்ம வெட்டிவிட வேண்டும். நகை வெட்டும் போதும் நம்ம வந்து அந்த சதையோடு சேர்த்து நம்ம வெட்டக்கூடாது. நம்ம சதையோடு சேர்த்து வெட்டினோம் அப்படின்னாக்கா நகத்துக்கு அடியில் இருக்கிற அந்த தோலில் வந்து காயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து நோய் கிருமிகள் வந்து தொற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நகம் வெட்டும் பொழுது சிறிது விட்டு வெட்டணும். அதே சமயம் நகை இடுக்கல்ல வந்து அழுக்கு படியாமலும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளணும். புகைப்பிடித்தல், பொடி போடுதல், புகையிலே மெழுதல் அந்த பழக்கங்களை நம்ம வந்து தவிர்க்கணும். தொற்று நோய் பரவும் சமையல நீரை காய்ச்சி நம்ம தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா காய்ச்சி ஆற வச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். பொதுவாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சமையல் செய்யும்போது, உணவு செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல கொதிக்க வச்ச தண்ணீரை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம பொதுவாக குளிக்கும்போது அந்த குளிக்கிற இடத்துல வந்து நீர் தேங்கி சகதி ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. செடி கொடிகள் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய சிமெண்ட் பிளேட்டை போட்டு நம்ம அது மீது நின்று கூட நம்ம குளிக்கலாம். நமக்கு வசதி இருந்துச்சுன்னா நம்ம குளியலறையில் குளிப்பது நல்லது. சாப்பிடும்போது நம்ம பல்லோட அந்த இடுக்கலெல்லாம் உணவு துணுக்கள் வந்து தங்கி அதனால் நோய்க்கிருமிகள் வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை தவிர்க்க நம்ம ஒவ்வொரு முறையும் உணவு உட்கொண்ட பின்னர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பல் துளக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாது அப்படின்னா நம்ம காலையில் ஒரு முறையும் இரவில் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும், பல் துளக்கணும். அல்லது தினமும் காலையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக பல் துளக்க வேண்டும். பல் துளக்குவதற்கும் மென்மையான பல் பொடி இல்லைன்னா பற்பசையை வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ப்ரஷ் கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பல்லை வந்து நல்லா துளக்கலாம். அல்லது ஆலமரத்து விழுது, கருவேலங்குச்சி போன்றவற்றை பயன்படுத்தலாம். நமக்கு எது கிடைக்குதோ அதனை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம குறைஞ்சது ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக நல்ல மலம் கழிக்கணுங்க. மலம் கழிக்க செல்லும்போது அசுத்தமான இடங்களிலோ மலமே கழிக்கக்கூடாது. நம்ம வந்து மலம் கழிக்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து செருப்புகளை வந்து அணிந்து கொள்ள வேண்டும். கண்ட இடத்துல வந்து நம்ம சிறுநீர் கழிப்பதற்கும் மலம் கழிப்பதையும் வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். முக்கியமாக நீர்நிலையில் வந்து சிறுநீரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கழிக்கக்கூடாது. மலம் கழிப்பதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். தரையில் வந்து நம்ம கண்ட இடத்துல நம்ம எச்சு துப்பவே கூடாது. எச்சில் துப்புவதற்கேற்ற ஒரு தொட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணணும், எச்சு துப்பணும். வெளியில் செல்லும்போது நம்ம வந்து கண்டிப்பாக செருப்புகளை வந்து அணிந்து செல்லணும். மதுபானங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா நம்ம நோய் வருவதை கண்டிப்பாக நம்ம வந்து தடுக்க முடியுங்க. நல்ல நாள் முழுவதும் நம்மளால் நல்ல புத்துணர்ச்சியோடு நல்ல உற்சாகத்தோடு நம்ம இருக்கலாங்க. நம்ம ஒரு செயலில் ஈடுபடும் போது முழு ஈடுபாட்டோடு நம்மளால் செய்ய முடியுங்க. நம்ம தன் சுத்தத்தோடு மற்றும் அந்த நம்ம சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சிருக்கும் போது நமக்கு வந்து மன உற்சாகத்தை கொடுக்கும். மற்றவர்களுடைய மதிப்பையும் நம்ம வந்து பெறலாம், பாராட்டுக்களையும் நம்ம பெறலாம்.
நேர்களே, இப்போது தன் சுத்தத்தின் அவசியம் மற்றும் சுத்தமான பழக்க வழக்கங்களை பற்றி கேட்டோமல்லவா? நேர்களே, இப்போது தன் சுத்தம் என்ற தலைப்பில் காலை கடன்கள், கை கால்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியங்களை பற்றி கேட்கலாமா?
காலை கடன்கள். அன்றாடம் காலையில் எழுந்ததும் சில கடமைகள் முடிக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக பல் துளக்க வேண்டும், மலம் கழிக்க வேண்டும், குளிக்க வேண்டும். இவற்றையே காலை கடன்கள் என்கிறோம். தினமும் ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னரும் பல் துளக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சிபாரிசு செய்கின்றனர். ஆனால் தினமும் குறைந்தது காலையில் தவறாது மலம் கழிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இவ்வாறு மலம் கழிப்பதை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். மலம் கழிக்கும் உணர்வு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தினமும் வழக்கப்படி ஒரு நேரம் மலம் கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். மலம் வரவில்லை என்பதற்காக மலம் கழிக்காமல் இருந்துவிடக் கூடாது. இவ்வாறு செய்வதால் மலம் கழிக்கும் வழக்கம் பாதிக்கப்படும். வழக்கப்படி ஒழுங்காக மலம் கழிக்காததுதான் மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் வேறு பல நோய்களுக்கும் மலச்சிக்கல் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்று மருத்துவ ஆராய்ச்சிகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அதோடு தினமும் காலையில் குளிப்பதையும் வழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். காய்ச்சல் இருந்தால் அல்லது ஏதாவது காரணத்தினால் குளிக்க வேண்டாம் என்று மருத்துவர் பரிந்துரை செய்தால் மட்டும் குளிப்பதை தவிர்க்கலாம். மற்றபடி தினமும் தவறாமல் குளித்து விடுவது நல்லது. பொதுவாக குளிர்ந்த நீரில் குளிப்பதுதான் சிறந்தது. அப்போதுதான் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் ஏற்படும். ஆனால் கடுமையான குளிராக இருந்தால் அல்லது சில பிரத்யேக சந்தர்ப்பங்களில் மட்டும் வெந்நீரில் குளிக்கலாம். மற்றபடி வெந்நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். குளிப்பதற்கு சோப்பை பயன்படுத்தலாம். கை கால்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியம். கைகளை பயன்படுத்தி அன்றாட வேலைகளை செய்கிறோம். கால்களை பயன்படுத்தி தரையில் நடக்கிறோம். எனவே உடலின் மற்ற பகுதிகளை விட கைகளும் கால்களும் அதிக அளவில் அழுக்காக வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக உணவு தயாரித்து பரிமாறுபவர்கள் அவர்களுடைய கைகளை நன்கு கழுவி எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நகங்களை நீளமாக வளர்க்க கூடாது, அதோடு நக இடுக்குகளில் அழுக்கு படியாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். நக இடுக்குகளில் அழுக்கு படிந்தால் அதில் நோய் கிருமிகள் வளரவும் பின்னர் அது மற்றவர்களுக்கும் பரவவும் வாய்ப்பு ஏற்படும். முக்கியமாக அசுத்தமான கைகளுடன் உணவு தயாரிக்கவும் உணவு பரிமாறவோ கூடாது. அசுத்தமான கைகளுடன் உணவு தயாரிக்கும் போது அல்லது உணவு பரிமாறும்போது அந்த கைகளில் உள்ள நோய் கிருமிகள் உணவில் தொற்றிக்கொள்ளலாம். இதனால் அந்த உணவு பாதுகாப்பானதாக இருக்காது. அதே போல அசுத்தமான கைகளினால் குடித்தண்ணீரை கையாண்டால் கைகளில் உள்ள நோய் கிருமிகள் தண்ணீரில் தொற்றிக்கொள்ளலாம். தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்தாலும் கூட கைகளை நன்கு கழுவி சுத்தமாக வைத்து கொள்வதை தவிர்க்க கூடாது. குறைந்தது உணவு தயாரிக்கும் முன்பாவது கைகளை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போல சாப்பிடும் முன்னரும் சாப்பிட்ட பின்னரும் கைகளை நன்கு கழுவ வேண்டும். கைகளில் எண்ணெய் அதிகமாக ஒட்டியிருந்தால் சோப்பு போட்டு கழுவுவது நல்லது.
நேர்களே, தன் சுத்தம் என்ற தலைப்பில் காலை கடன்கள் கை கால்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை கேட்டோம் அல்லவா? இப்போது செருப்பு அணிய வேண்டியதன் அவசியத்தை பற்றி கேட்கலாமா?
பொதுவாக வெளியில் செல்லும் போது செருப்பு அணிந்து செல்வது நல்லது. இதனால் கால் அதிகமாக அசுத்தமாகாது. கிராமப்புறங்களில் இப்போதும் கன்ற இடத்திலும் மலம் கழிக்கும் பழக்கம் இருக்கிறது. இது போன்ற அசுத்தமான இடங்களில் குடல் புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில குடல் புழுக்கள் கால் பாதங்களின் வழியாக தான் உடலினுள் நுழைகின்றன. எனவே இது போன்ற அசுத்தமான இடங்களில் செருப்பு அணியாமல் சென்றால் கொக்கி புழு போன்ற குடல் புழுக்கள் தொற்றிக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற காரணங்களால் ஒருவர் வெளியில் செல்லும் போது செருப்பு அணிந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். அதோடு செருப்பு அணிவதன் மூலம் கல், கண்ணாடி துண்டு, ஆணி, முள் போன்றவை உள்ளங்கால்களில் குத்தி காயம் ஏற்படுவதையும் தவிர்க்கலாம். இது போன்ற காரியங்களின் வழியாக ஒருவருடைய உடலில் நோய் கிருமிகள் மிக எளிதாக தொற்றிக்கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கெட்ட பழக்கங்கள் கூடாது. பொதுவாக புகைப்பிடித்தல், பொடி போடுதல், புகையிலை மெல்லுதல், மது அருந்துதல், வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றை கெட்ட பழக்கங்கள் என்கிறோம். இது போன்ற கெட்ட பழக்கங்கள் உடல் நலத்திற்கு நல்லதல்ல என்பதால் இவற்றை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிப்பதால் புகைப்பிடிப்பவருக்கும் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் கெடுதல் ஏற்படுகிறது. முக்கியமாக புகைப்பிடிப்பவரின் நுரையீரல்கள் பாதிக்கப்படுகின்றன. அதோடு அவருடைய குடும்பத்தினரின் நுரையீரல்களும் பாதிக்கப்படுகின்றன. புகைப்பிடிப்பதால் மூச்சுக்குழாய் பாதிக்கப்பட்டு இருமல் ஏற்படுகிறது. அதோடு மூச்சுக்குழாயில் மஞ்சள் நிற சளியும் அதிக அளவில் உற்பத்தியாகின்றது. புகையிலையினால் நூற்றுக்கணக்கான நச்சு பொருட்கள் இருக்கின்றன. புகையிலையில் உள்ள சில நச்சு பொருட்கள் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே புகைப்பிடிப்பதால் ஒருவருக்கு புற்றுநோயும் ஏற்படலாம். புகையிலை மெல்லுவதால் பற்கள் கருப்பாகி கெட்டு போகின்றன. அதோடு இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு வாயில் புற்றுநோய் ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொடி போடும் பழக்கத்தினாலும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கும் வாயில் அதிக அளவில் புற்றுநோய் ஏற்படுகின்றது. எனவே இந்த பழக்கத்தையும் தவிர்க்க வேண்டும். மது அருந்துவதையும் வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் இன்னும் மோசமான பழக்கங்கள் என்று கூறலாம். இந்த பழக்கங்களினால் ஒருவருடைய உடல் நலம் கெடுவதுடன் அவருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் பின்னர் அவரால் மது அருந்தாமல் அல்லது வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. எனவே பொழுதுபோக்கிற்காகவோ நட்பிற்காகவோ மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். மதுவும் வேறு போதைப் பொருட்களும் முக்கியமாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன. இதனால் இவற்றை பயன்படுத்துபவர்கள் சில சமயங்களில் நிலை தடுமாறி வன்முறை செயல்களில் அல்லது குற்றங்களில் ஈடுபட்டு விடுவது உண்டு. பொதுவாக மது அல்லது வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களிடம் எதிலும் ஆர்வமில்லாத மனநிலை காணப்படும். இதனால் இந்த பழக்கமுடையவர்களின் உடல் நலம் கெடுவதுடன் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். எனவே இது போன்ற போதைப் பழக்கத்தை ஒருவர் ஆரம்பத்திலேயே தவிர்க்க வேண்டும்.
நேயர்களே, இப்போது செருப்பு அணிய வேண்டியதன் அவசியத்தை பற்றி கேட்டோம் அல்லவா? இப்போது சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி கேட்கலாமா?
நம்ம குடிக்கக்கூடிய நீர் வந்து சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனிதரை பாதிக்கக்கூடிய தொற்று நோய்கள் வந்து குடிநீர் மூலமாக தான் மேக்ஸிமம் வந்து பரவுது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துலேயும் வந்து குடிநீரில் வந்து நோய் கிருமிகள் வந்து கலந்து விடுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடிநீரில் வந்து நம்ம அந்த காய்ச்சி வடிகட்டி தான் நம்ம என்றைக்குமே குடிக்கணும். காய்ச்சி பின்னாடி நம்ம திறந்து வச்சிட்டோம்னா கூட அந்த கிருமிகள் வந்து அதில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நோய் தொற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து குடிக்கக்கூடிய நீரை வந்து சுத்தமாக்கி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். நகர்ப்புறங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க, குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து சில சமயங்களில் வந்து சாக்கடை நீரும் வந்து கலந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தண்ணியெலாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வந்து அந்த தண்ணீரை வந்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி தான் நம்ம வந்து குடிக்கணும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் கிராமப்புறங்களில் வெளியிலேயே நம்ம வந்து மலத்தை கழிக்கிறதுனால அந்த பழக்கம் வந்து கிராமப்புறங்களில் வந்து பரவி வந்துட்டுருக்கு, இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கு. இதனால் என்னாகும் அப்படின்னாக்கா மழைக்காலங்களில் வந்து இந்த மலம் வந்து அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணியில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடிக்கூடிய குடிநீரில் வந்து நிறைய நோய் கிருமிகளை வந்து தொற்றுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இதை தண்ணியில் பயன்படுத்தும் போது மிகவும் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக நம்ம இந்த தண்ணியை பயன்படுத்தும் போது ப்ளீச்சிங் பவுடரை வந்து நம்ம கலந்து பயன்படுத்துவது ரொம்ப நல்ல முறை. நம்ம வந்து இதை கடைபிடிச்சோம்னா நோய் கிருமிகள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்படும். ப்ளீச்சிங் பவுடரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடரை நம்ம வந்து கலந்த பின்னாடி சில நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே தேங்கி வைக்க வேணும். என்ன அப்படின்னா, ப்ளீச்சிங் பவுடரை அந்த மனம் குறைந்த பின்னாடி தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தணும்னா நம்ம அந்த தண்ணி வந்து நல்லா சுத்தமாக ஆகிடும், அந்த கிருமிகள் எல்லாம் இறந்து போயிடும், நோய் தொற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து பயன்படுத்த குடிநீர் வந்து நம்ம வந்து சுத்தமானதாக இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம்.
நேயர்களே, இப்போது சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி கேட்டோமல்லவா? இப்போது குளியல் அறையும் கழிப்பறையும் மற்றும் கண்ட இடத்தில் துப்பக்கூடாது என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா?
குளியல் அறையும் கழிப்பறையும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குளியல் அறையும் ஒரு கழிப்பறையும் இருப்பது நல்லது. ஆனால் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வது? பொதுவாக தண்ணீர் தேங்கி நிற்காமல் எளிதாக வழிந்தோடிக்கூடிய பகுதியில் ஒரு அகலமான சிமெண்ட் பலகையை போட்டு அதன் மீது நின்று குளிக்கலாம். தென்னை ஓலை போன்றவற்றை பயன்படுத்தி அதை சுற்றி அடைத்து கொண்டாலும் வசதியாக இருக்கும். சோப்பு போட்டு குளித்தால் குறைந்த அளவு தண்ணீரிலேயே தோல் நன்கு சுத்தமாகிவிடும். இல்லையெனில் அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும். கழிவறை இருந்தால் அதை முறைப்படி பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறை மலம் கழித்த பின்னரும் போதுமான தண்ணீரை பயன்படுத்தி கழிப்பிடத்தை நன்கு சுத்தமாக்க வேண்டும். நீரில் அல்லது ஈரமான தரையில் ஒருபோதும் மலம் கழிக்கவும் சிறுநீர் கழிக்கவோ கூடாது. அதனால் நோய் கிருமிகள் பரவ வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே கழிவறையில் மலம் கழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவது நல்லது. இதனால் அவர்களுக்கு குடல் புழு தொந்தரவுகள் ஏற்படாது. கழிவறையில் மலம் கழிப்பதால் மழைக்காலங்களில் தொற்று நோய்கள் பரவும் ஆபத்தும் குறையும். கண்ட இடத்திலும் துப்பக்கூடாது. கண்ட இடத்திலும் காரி உமிழ்வது நல்ல பழக்கம் அல்ல. ஒருவர் காரி உமிழும் எச்சிலில் பல வகையான நோய் கிருமிகள் இருக்கும். எனவே கண்ட இடத்திலும் காரி உமிழும் போது அதிலுள்ள நோய் கிருமிகள் மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு ஏற்படும். முக்கியமாக காசநோய் போன்ற நுரையீரல் அல்லது மூச்சு குழாய் தொடர்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கண்ட இடத்திலும் காரி உமிழ்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நோய் தீவிரமாக இருக்கும்போதுதான் பொதுவாக சளி அதிக அளவில் உற்பத்தி ஆகும். இது போன்ற நிலையில் அவர்களுடைய நோய் மற்றவர்களுக்கு மிக எளிதாக பரவக்கூடிய நிலையில் இருக்கும். எனவே அவர்கள் கண்ட இடத்திலும் காரி உமிழ்ந்தால் மற்றவர்களுக்கு மிக எளிதாக அந்த நோய் தொற்றிக்கொள்ளும். வெளியில் செல்லும்போது மூக்கு பிடிப்பதற்கு அல்லது காரலை துப்புவதற்கென்று பிரத்யேகமாக ஒரு துணியை அல்லது கைக்குட்டையை எடுத்து செல்லலாம். பின்னர் அதை சோப்பு போட்டு வைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பொது இடங்களில் இருக்கும்போது பொதுவாக காரி உமிழ்வதை தவிர்க்க வேண்டும். அல்லது காரி உமிழ்வதற்கு அல்லது எச்சில் துப்புவதற்கென்று பிரத்யேகமான தொட்டி ஏதாவது வைத்திருந்தால் அதில் காரி உமிழலாம் அல்லது எச்சில் துப்பலாம். பொதுவாக கண்ட இடத்திலும் காரி உமிழ்வது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. இதனால் மற்றவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு எரிச்சலும் உண்டாகும். எனவே இந்த பழக்கத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
நேயர்களே, இப்போது குளியலறையும் கழிப்பறையும் மற்றும் கண்ட இடத்தில் துப்பக்கூடாது என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோம் அல்லவா. இப்போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தன் சுத்தம் அவசியம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா?
ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தன் சுத்தம். நோய் கிருமிகளை தவிர்க்கவும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கவும் மற்றவர்களின் நன்மதிப்பை பெறவும் உதவக்கூடிய சில ஆரோக்கிய வழிமுறைகளை ஒழுங்காக மேற்கொள்வதையே தன் சுத்தம் என்கிறோம். இதற்கு முக்கியமாக சுத்தமாக இருப்பதுடன் அந்தந்த நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலைகளை அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். பொதுவாக உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதாது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதற்கு தன் சுத்தத்தை பேணுவது உதவும். சுத்தமாகவும் நேரம் தவறாமலும் இருப்பதன் மூலம் நம்மை பற்றியே நமக்கு ஓர் உயர்வான எண்ணம் ஏற்படும். நம்மை நாம் எந்த அளவிற்கு மதிக்கிறோமோ அதை பொறுத்தே மற்றவர்கள் நம்மை மதிக்கின்றனர். ஒருவருடைய வாழ்வின் உயர்வுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இதுதான் அடிப்படை. எனவே ஒவ்வொருவரும் தன் சுத்தம் பேணுவதற்கான ஆரோக்கிய வழிமுறைகளை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும்.
நேயர்களே, இப்போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தன் சுத்தம் அவசியம் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோம் அல்லவா. இப்போது குப்பைக்குழி குப்பைகளினால் ஏற்படும் பிரச்சனைகள் அதை அப்புறப்படுத்தும் எருக்குழி என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா?
நாம் ஆரோக்கியமாக வாழ நம்மை மட்டும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் போதாது, சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். குப்பை குழி. நமது அன்றாட நடவடிக்கைகளின் போது வீடுகளில் எத்தனையோ கழிவு பொருட்கள் அல்லது குப்பைகள் சேருகின்றன. முக்கியமான உணவு சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் அதிக அளவில் குப்பைகள் சேருகின்றன. இதை தவிர வேறு பல காரணங்களிலும் வீடுகளில் குப்பைகள் சேருகின்றன. இவ்வாறு வீடுகளில் சேரும் குப்பைகளை முக்கியமாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். அப்படியே விட்டு வைத்திருந்தால் தானாகவே அழுகி சிதையக்கூடிய குப்பைகள் ஒரு வகை. இவ்வாறு அழுகி சிதையாத உலர்ந்த குப்பைகள் மற்றொரு வகை. உணவு சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் உருவாகும் கழிவுகள், சிறு குழந்தைகள் கழிக்கும் மலம், வேளாண்மை கழிவுகள், கால்நடை கழிவுகள் போன்றவற்றை அழுகக்கூடிய குப்பைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். வீடுகளில் நடமாடுவதினாலும் காற்றினாலும் சேரும் மண், தூசி போன்றவற்றை உலர்ந்த குப்பைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். இந்த இரண்டு வகை குப்பைகளுமே பொதுவாக வீட்டையும் வீட்டின் சுற்றுப்புறத்தையும் அசுத்தமடைய செய்கின்றன. குப்பைகளினால் ஏற்படும் சுகாதார பிரச்சனைகள். வீட்டிலும் வீட்டின் சுற்றுப்புறத்திலும் குப்பைகள் சேர சேர அவற்றை நன்றாக பெருக்கி அள்ளி துப்புரவு செய்ய வேண்டும். அவ்வாறு துப்புரவு செய்யாமல் குப்பைகளை அப்படியே போட்டு வைத்தோமானால் வீடு அசுத்தமாக காட்சியளிக்கும். அழுகக்கூடிய குப்பைகளாக இருந்தால் அவை அழுகி அதனால் துர்நாற்றம் வீசும். வீட்டில் அதிகமாக ஈ மொய்க்கும், வேறு பூச்சிகளும் வரும். நோய்களை பரப்பக்கூடிய எலி போன்ற பிராணிகள் வீட்டில் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டாக அசுத்தத்தில் அமர்ந்துவிட்டு வந்த ஈக்கள் உணவிலும் வந்து அமர்ந்தால் அந்த உணவை சாப்பிடுபவர்கள் ஏதாவது நோயினால் பாதிக்கப்படலாம். அதுபோலவே ஆறு, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள குப்பைகளை போட்டு வைக்கும்போது அவை அழுகி அதனால் அந்த நீர்நிலைகளிலுள்ள நீர் அசுத்தம் அடையலாம். பின்னர் அந்த நீரை அருந்துபவர்களுக்கு வயிற்றுப்போக்கு போன்ற ஏதாவது நோய் ஏற்படலாம். பொதுவான குப்பை குழி அல்லது குப்பை தொட்டி. பெரிய ஊர்களில் அல்லது கிராமப்புறங்களில் வந்து குப்பை தொட்டிகள் கம்பல்சரி வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற குப்பைகளெல்லாம் நம்ம கூட்டி தெருவில் கொண்டு போய் நம்ம கொட்டாமல் அதை வந்து சரிவர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குப்பை தொட்டியில் கொண்டு போய் நம்ம போடணும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து குப்பை குழிகள் வந்து தேவையில்லாமல் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த குப்பை குழியில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். பொதுவான குப்பை குழி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து குப்பை தொட்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், வீட்டை சுற்றில வந்து கண்ட இடத்துல நம்ம குப்பைகளை போடக்கூடாது. அந்த மாதிரி குப்பைகளை போட்டு நம்ம வைக்கிறதுனால அந்த இடமே வந்து சில குப்பைகள்லாம் அழுகி அதனால நீர்நிலை வந்து மாசுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
நேர்களே, குப்பைக்குழி மற்றும் குப்பைகளினால் ஏற்படும் பிரச்சனைகள், அதை அப்புறப்படுத்தும் மெருக்குழி என்ற தலைப்பில் தகவலாக கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் தன் சுத்தம் என்ற தலைப்பில் மக்களிடம் சில தகவல்கள், பழக்க வழக்கங்கள், நமது உடலை சுத்தப்படுத்துதல் மற்றும் குப்பை குழிகள் அதை அப்புறப்படுத்துதல் போன்ற நிறைய தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.